மரவாரும் வாரும் மானச வரவாரும் வாரும் மானச வரவாரும் வாரும் மானச வர நந்த குமாரும் கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே என்பது நம்மாழ்வாருடைய திவ்ய சுக்தி. கண்ணனுடைய சரணமே தஞ்சம் என்று எண்ணி நாச்சரும்பேர் அவருடைய திருநாமம் பாடி பரகற்றுமையாகில் நாம் பெறுவது கண்ணனையே சொத்தாக பெறலாம் என்று பாடி அருளுகிறார் நம்மாழ்வார். கண்ணனை வழிபாடு செய்யும்படியான முறைகளிலே பல திறங்கள். இதில் உயர்ந்த தர்மம் ஒன்று நல்ல நறுமணங்கொண்ட மலர்களை கொண்டு அவனுக்கு மாலையிடுதல், பூமாலையிடுதல், நல்ல தமிழாலையும் நல்ல இசையாலையும் அவனுக்கு பாமாலை பாடுவது. பாமாலை பூமாலை இது ரெண்டை பாடுவதாலே பரமாத்மா பரிபூர்ண அனுகிரகங்களை எல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கிறான் என்ற பரம சித்தாந்தத்தை பிரபஞ்சத்திலே வேறு யாரும் சொல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் உறுத்தியே சொன்னாள். பூமி பிராட்டி ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணி திருப்பாவையாகிற திவ்ய சூக்தியை பாடி கூட நாச்சியார் திருமொழியாகிற பிரபந்தத்தையும் பாடி பரமாத்மாவனுடைய பரதத்துவத்தை யாரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போலே அறியலாம் போலே பாடி அருளினாள் ஆண்டாள். அபிநவ தசாவதாரம் என்று பெயர் ஆழ்வாருடைய அவதாரத்திற்கு. பரமாத்மா பண்ணின அவதாரங்களாலே ஆகாத காரியங்களை எல்லாம் பகவானுடைய ஹேதிகள் பூஷணங்கள் அவருடைய நாச்சிமார்கள் இவர்களெல்லாம் திருவவதாரம் பண்ணி செய்து தலக்கற்ற செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த கோஷ்டிகளிலேதான் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஆண்டாள் திருவவதாரம் பண்ணினாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில். இது ஜெகத் பிரசித்தமான விற்த்தாந்தம். ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலாறுக்கு என்று தன்னந்தனி சிறப்பு வாய்ந்த பெரிய புராணங்கள் எல்லாம் உண்டு. அதற்கெல்லாம் இப்பொழுது வேலை கிடையாது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மானிடர் தோன்றும் ஊர், நீதியாய் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மரகள் ஓதும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். வேதத்தை உலகத்திற்கு அழகுபட தெளிவிக்கும்படியான ஒரு அழகான ஊர் வேதக்கோனூர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மதிப்பு சொல்லுகிறார்கள். முன்னோர்கள் சொன்னார்கள், வில்லிபுத்தூர் என்று ஒருவன் யாராவது சொல்லிக் கொண்டு வந்தானேயானால் அவன் காலில் விழுந்து நாங்கள் நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒருக்கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். அந்த ஊருக்கு அவ்வளவு ஏற்றம். அந்த கேத்திரத்திலே விட்டு சித்தன் பெரியாழ்வார் வாழ்ந்து கொண்டிருந்தார். முகுந்தாரியருடைய மகன் வல்லபதேவ பாண்டியனுக்கு குருவாக திகழ்ந்தார் அவர். வல்லபதேவ பாண்டிய மகாராஜாவுக்கு பரதத்துவத்திலே இருந்த ஐயத்தை எல்லாம் தீர்த்து பல கோடி மதங்களை காட்டிலும் வைணவமே சிறந்தது, எட்டெழுத்தே மந்திரம், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று ஓதி பரதத்துவ ஸ்தாபனம் பண்ணி விரைந்து கிழியெடுத்தான், ராஜகுருவாக திகழ்ந்தான். ஆகவே இவனுக்கு பெருமாள் பிரத்யட்சமாக வந்தார். அந்த வேளையிலே இந்த விட்டு சித்தனும் பல்லாண்டு இசைத்தான், பல்லாண்டு பாடினான். பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடிய கௌரவத்தாலே இவன் பெரிய ஆழ்வாராக போனான். மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தன்னன் தனிச்சிறப்பு. இவருடைய குமாரியாக ஆவிர்பவிக்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் பக்த மற்ற ஆழ்வார்கள் போல இல்லாமல் அவர்களெல்லாம் பக்த கோட்டியிலே சேர்ந்தார்கள். ஆண்டாள் மாத்திரம் நாச்சியார்கள் கோட்டியிலே சேர்ந்து விட்டாள். யஜமானியம்மாவை போயிட்டாவா, அது கீழ்த்திறமாவே இல்லை. அப்படி ஆண்டாளுடைய பெருமை பல நூல்கள் பல கிரந்தங்கள் அவளுடைய திவ்ய சூக்திகள் எல்லாம் நமக்கு பாடி தருகிறது. மார்கழி மாசத்திலே ஏற்றம் படைத்தவதாயிருக்கிற அவளுடைய பிரபந்தங்கள் அது. பூமி பிராட்டி பெருமாளுடைய ஆக்கியினாலே மனுஷகுமாரியாக ஆவிர்வித்து மானிட உலகம் உஜீவித்து போக வேண்டி வேதத்தினுடைய பரம தத்துவங்களை எல்லாம் ஒருங்கே அமைத்து யாரும் எளிதிலே புரிந்து கொள்ளும்படியான நிலைமையிலே திவ்ய சூக்திகளை பாடவேணும் என்று ஆசைப்பட்டாள் பூமி தேவி. ஆகவே அவள் ஆண்டாளாக ஆவிர்வித்துத்தான் இந்த பாட்டை பாடினாள். அவள் பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதமனைத்திருக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடர் மானிடரை வையம் சுமப்பதுவும் பம்பு என்றார்கள். திருப்பாவை திவ்ய சூக்தியை பாராயணம் பண்ணாமலோ தெரியாமலோ ஒருவன் இருந்தானேயானால் இந்த இவன் ஆணோ பொண்ணோ சின்னவனோ பெரியவனோ இவன் பூபாரம்னு சொன்ன வள்ளர். பூமிக்கு அது அனாவசிய பாரது. அப்படி பாடிய உண்டினால் ஆண்டான் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற வடபெருங்கோவிலுடையானுக்கு நந்தவன கைங்கரியம் செய்து வருகிறார். நந்தவன கைங்கரியத்தாலே பகவானுக்கு மிகுந்த சிறந்த முகோல்லாசம் உண்டாகவே அப்படி செய்து கொண்டிருக்கிற நாளிலே பூமி தேவி எம்பெருமானுடைய ஆக்கியை தான் சென்னி மேலே தாங்கி தான் மண்ணுலகத்திலே எப்படி இறங்கலாம் என்று யோசித்தால் ஒரு ஆடி மாதம் பூர்ண நட்சத்திரம் சுக்கிரவாரம் துலா லக்னத்திலே ஒரு துளசி செடி அடியிலே ஒரு பெண் குழந்தை போல இருந்தாள். அவள் பெண் குழந்தையா இருந்தாள். அவள் அப்படி உண்டான குழந்தைக்கு என்ன வயசுன்னு நிர்தாரணம் பண்றதுக்கு நாமெல்லாம் அதிகாரி இல்லை. அது பேச தெரிகிற வயசு தான் அந்த குழந்தைக்கு. ஆனா கன்னிகை இல்லை, குமாரியா கன்னிகையா பிரவுடையா விருத்தையா கிழவியா குமரியா அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஆண்டவர் சுரூபம் எப்படி இருக்கும், ஆணல்லன் பண்ணல்லன் நல்லா அழிவல்லன் என்று இருப்பான். அப்போ ஒரு மூணு வயசு பொண்ணா கிடைச்சிருக்கலாம். அவர் இந்த குழந்தையை வளர்க்கிறார். அவர் அசரீரி வாக்கு வர்றது, இது நமக்கு மாலை சூட்ட போறது இந்த பொண்ணுன்னு அசரீரி வருது. ததாதி காயித்யர விந்த சக்ஷுஷே சகார கோதித்யபிதம் உதாகனி காந்ததாதீதி கோதான்னு பேரு. கா என்றால் மாலை, பாமாலை பூமாலை எல்லாமே இந்த கா சப்தத்துக்கு உண்டு, கோ சப்தத்துக்கு. ஆகவே கோதா என்று அவளுக்கு திருநாமம் சூட்டினார். சுக்கரபட்ச கலை போலே வளர்கிறாள் அவள். தந்தையாருடைய வளர்ப்பு, அவருடைய ஞானோபதேசம், அவரோடு பழகி பழகி பிரமரகீடம் என்று ஒரு நியாயம் உண்டு வடமொழியில். புழு வண்டு புழுவை தான் காப்பாத்த ஆரம்பித்து இந்த புழுவை கொட்டி கொட்டி தன் போலே அதை வண்டாக ஆக்கிவிடும். அப்படி போல பெரியாழ்வாருடைய ஞானம் பக்தி விலாசங்கள் எவ்வளவு உண்டோ இத்தனையும் இந்த குழந்தைக்கு சிறக்க வளர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக நாளவிலே. குழந்தைக்கு ஆசை என்ன, பகவானுடைய குணத்தையே கேட்டு அவன் புகழை கேட்டு அவன் பெருமை கேட்டு. சின்ன பொன் குழந்தையா இருக்கிறதுனால ஒரு சபலம் பைத்தியக்கார ஆசை. நானும் ஒரு பொண்ணு, கண்ணனும் ஒரு ஆம்பளை, அவனை நாம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன, இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு நான் வாழ்க்கை துணைவியாக போகணும்ங்கிற சாபல்யம் வந்தபோது தனக்கம் இருக்கும் ஜோடி பொருத்தம் உண்டா இல்லையான்னு பார்த்தா. இவை செய்த ஒரு பெரிய காரியம் என்ன, சூடி கொடுத்த சுடற்கொடியாக தண்ணி ஆக்கி கொண்டாள். இவர் தந்தை பெருமாளுக்காக பணித்து வைத்திருக்கும்படியான திருமாலைகளை எல்லாவற்றையும் ஒரு நாளைக்கு தான் நிறைய சூட்டிண்டு தலையில் வச்சிருந்து கழுத்துக்கு போட்டு கைகள்லாம் சுத்திண்டு இது தனக்கு பொருத்தமா இருக்குமா என்று பார்க்க தொடங்கிடுவாள். மாசக்கணக்கில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது பகவானுக்கும் திருப்தியா இருந்தது, இது இது இவருக்கு தெரியாது நடந்தது. என்றோ ஒரு நாள் பெரியாழ்வார் கையும் கலவமாக பண்ண கண் பிடித்து விட்டார். என்ன அநீதி செய்கிறாய் பண்ணு, இது ஆகாத காரியம் அல்லவா, ஆண்டவருக்கு இருக்கிற புட்பத்தை நாம் அனுபவிக்கலாமே, இது தகாது என்று கண்டித்தார் அவர். பதிலே சொல்லல பொண்ணு, இல்லை நான் ஒரு மாசமா இப்படிதான் செய்துகிட்டு இருக்கேன்னு சொல்லல. அது பகவானுக்கு சம்மதம் போல் இருக்குது. அன்றிரவு பகவான் கனவிலே வந்து ஆழ்வாருக்கு நியமனம் பண்ணினார், உன் பொன் போட்டு கலைந்ததாயிருக்கிற மாலைகளிலே உண்டாயிருக்கிற இன்பம் நீ தேவலோகத்திலேருந்து மலர்கள் கொண்டு வந்து கொய்து போட்டாலும் நமக்கு உண்டாவது கிடையாது என்று பெருமாளே நியமனம் பண்ண போது சூடி கொடுத்த நாச்சியார் என்று திருநாமம் ஆயிட்டவளுக்கு சூடி கொடுத்த சுடர் கொடி ஆண்டாள் என்று திருநாமத்தை சாத்தினார்கள். ஆள் ஆள வந்த தெய்வமாக ஆனாள் அவள். நாச்சியார் கோஷ்டியிலே இன்னிக்கே சேர்ந்துட்டாள். சுக்கரபட்ச கலை மாதிரி நாள் விருத்தியாரது, மீளவும் ஒரு நாளைக்கு தாயார் கேட்கிறா. எம்மாதிரி இருக்கிற பெண், உலகி உலகத்திலே வாழுகிற பெண் மக்கள் கோவிலில் இருக்கிற பகவானை திருமணம் கொள்ள முடியுமா? முடியும்னா செய்து வைக்கும் என்கிறார். இவர் இவர் என்ன பதில் சொல்லுவார் பாவம் தர்ம சங்கடம்? முடியாதுன்னு சொன்னா கடவுளே இல்லையாமறவர், முடியும்னு சொன்னா இதுக்கு அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணம் கட்டி வைக்கும் போகும். ரெண்டு கட்டால மாட்டேன் முடிக்கிறார் இந்த பெரியாழ்வார். ஆண்டாளுக்கு இருக்கிற பண்பாடுடைய சிறந்த ஞானம் பெரியாழ்வாருக்கே இருந்ததாக தோற்றவில்லை. இது ஒரு கட்டத்தை பார்க்கிற போது அப்ப சொன்னார் இவர், பழைய புராண சான்றுகளை எல்லாம் சொன்னாள், கிருஷ்ணாவதார காலத்திலே இப்படித்தான் தாயே உன் போன்ற சந்தேகம் பெண் மக்களுக்கெல்லாம் வந்தது. கோபிகளுக்கெல்லாம் ஆயர்வாடியிலே இருந்த கோபி மக்கள் எல்லாம் ஒருங்கே கூடி யமுனையிலே வைகரையிலே எழுந்து ஸ்நானம் பண்ணி மங்களகரமான பகவன் நாமாவை சொல்லி நோன்பு கொண்டாடி குளிர் பசி தாகம் உஷ்ணம் சீதம் எல்லாவற்றையும் வெறுத்து மாரிழி மாதம் நோன்பு கொண்டாடினார்கள். இதனாலே கண்ணனை பெரும்படியான பாக்கியசாரிகளாக ஆனார்கள். அப்படி போல நீயும் பாவை நோன்பு கொண்டாடு, உன்னை பார்த்து உலகங்களெல்லாம் நோன்பு கொண்டாடட்டும், கண்ணனுடைய திருவருள் அகில உலகமும் பெறட்டும், இதற்கு காரணம் ஆண்டாள் என்று ஆகட்டும். அப்போ மாரிழி எப்போ பிறக்க போகுதுன்னு தாயார் எதிர்பார்த்துருந்தா. மாரிழி நல்ல வேளையாக பிறக்க போகிறது, நாளைக்கு பிறக்க போகிறது போல் அவளுடைய ஐடியா அபிப்பிராயப்படி. அப்போதான் திருப்பாவை வந்தது. ஆண்டாளுடைய பிறப்பு அவதாரத்தை காற்றிலும் ஏற்றம் படைத்தது திருப்பாவையினுடைய அவதாரம். ராமனுடைய அவதாரத்தை காற்றிலும் ஏற்றம் படைத்தது ராமாயண அவதாரம். ராமாயணம் வல்லனே ராவனை பற்றி நமக்கு ரெஃபரன்ஸே தெரியாது. அப்போ ஆண்டாளுடைய திவ்ய சுக்தி திருப்பாவையாகிற ஒரு உயர்ந்த பிரபந்தம் இன்றுதான் கிட்டுகிறது. இந்த பிரபந்தத்துக்கும் பாக்கி பிரபந்தத்துக்கும் என்ன விசேஷம்? அகில வேத சாரங்களாக அமைந்து கிடக்கும் இது. வேதத்தினுடைய பரிநிஷ்டிதமான தத்துவங்கள் எல்லாம் இதிலே ஊடுருவி போய் கொண்டிருக்கும். அதிலே ஒன்று என்ன, வேத வரைத்துக்கும் வித்தாகுங்கிறார். அப்ப வேதம் இதை பார்த்து வேதம் வந்ததுன்னா யாராவது வியாக்கியானம் பண்ண என்ன பண்றது? ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன அது? வேதத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் திருப்பாவை பார்த்துவே கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க. திருப்பாவையை பார்த்து தான் வேதம் பண்ணினான்னு அறியாவது சொல்ல முடியுமா? இதுக்கு சமாதானம் ரொம்ப கஷ்டம், கிரிட்டிக்கலான கேள்வி. வேத சாரங்கள் எல்லாம் அதுல இருக்கு. தியாகராஜர் பாடுறார், வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பரிமளிக்க சுஸ்வரமா சுரத்தோட தாளத்தோட அப்படி பாட்டு அமையணுங்கிறார். சொகுசுகா மிருதங்க தாளமோ என்று சுத்தியர்த்தங்கள் எல்லாம் இருக்கும். நிகமசிரோ அர்த்தமு கல்வியின நிஜவக்குலதோ சுரசுத்தமுதோன்னு வர்றார். அப்ப வேதார்த்தங்கள் எல்லாம் என்ன இருக்குமோ அதை மனசிலே கொண்டு வந்ததுதான். அப்போ மகாத்மாக்களுடைய பாட்டுக்கள் எல்லாம் வேதத்தை அனுசரித்துத்தான் வரும் என்பது கருத்து. வேதம் அனைத்துக்கும் வித்தாகம். அப்ப முதல் ஒரு ஒரு பாக்கிய பிரபந்தங்களுக்கு அத்தியன காலம் பாடக்கூடாத காலம்னு ஒன்று உண்டு. இந்த மாரி மாதத்துலேருந்து சங்கராந்தி முடிகிறவர்கள் ஒரு மாதம் அதுக்கெல்லாம் விடுமுறை. ஆனால் எந்த நாள்லையும் பாடலாம் போல இருக்கிற ஒரு பிரபந்தம் வேணும்னா திருப்பாவை ஒன்று தான். வைகுண்டமோ பரமபதமோ ஒரு லோகத்தை நம்ம பார்த்ததில்லை. ஒரு கால் நம்ம பார்த்தோமே, ஆனால் அங்கே இருக்கிற பேரில் இந்த திருப்பாவை தான் 24 மணியும் பாடின்னு இருப்பான்னு தான் தோன்றது. இங்கே வேறு மார்க்கமே கிடையாது. அப்போ திருப்பாவை தொடங்கிடுச்சு. திருப்பாவையிலே முதலிலே இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றம், இந்த பிரபந்தம் வருவதற்கு காரணம், இதற்கு காலம், இதற்கு கோள்கள், இதுக்கு சந்தர்ப்பம், இதுக்கு சூழ்நிலை, இதுக்கு அபிப்பிராயம், இதுகளையெல்லாம் ஒன்றொன்றாக கற்பனை பண்ணி பார்மையானால் ஒவ்வொரு பாட்டாலே ஒன்றொன்று விளக்கமாகும். முதல் பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுமே போதுமினோ நேரிடையில், நீராட போதுமே போதுமினோ நேரிடையில், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுநீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுநீர்கள், ஊவேல் கொடுங்குயில் நந்த கோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கல் கதிர் மதியம், கார்மேனி செங்கல் கதிர் மதியம் போல் முகத்தான், எனவே நமக்கே பறை தருவான் நாராயணனே, நமக்கே பறை தருவார் ஆரோ புகழ படிந்தேனோ. ஒரு நாளுக்கு சூரியோதயத்துக்கு முந்தைய பிராம்ம முகூர்த்தம் போல இருக்குமாம் மார்கழி மாசம். அதிக சீதமாகவும் இருக்காது, அதிக உஷ்ணமாகவும் இருக்காது, நாதி சீதா நகர்மதா என்றிருக்கும் பகவானுடைய சரணாரவிந்தங்கள் போல. கார்கால மேகங்கள் எல்லாம் பொழிந்து வான்வீதி நிர்மலமாக போன பின்னர் வைகரையிலே எல்லோரும் எழுந்திருந்து நல்ல நிலவிலே பின் நிலவிலே சூரியோதயத்துக்கு முந்தி எல்லாரும் ஸ்நானம் பண்ணி எங்கே போய், கிருஷ்ணாவதார நாளில் இவர்கள் எல்லாம் ஸ்நானம் செய்த இடம் யமுனை ஆறு, ஆண்டாள் நாளிலே யமுனை என்கிற ஆறு நம்ம ஊரில் இருக்க, நம்ம ஊர்லேயே நாம் இருக்கிற ஊர் தான் ஆயர்பாடி, நம்ம ஊரில் ஓடுற நதி தான் யமுனை நினைச்சவர் தாயார். சராச்சரங்கள் எல்லாம் கிருஷ்ணமயமா தரிசனம் பண்ண தாயார் அவர். வாசுதேவ சர்வமிதி சமாகாத்மா சுதுர்லபா என்று நாம் இந்த நோன்பை கொண்டாடினோமே ஆனால் நாராயணன் நமக்கு பறை தருகிறான், கூறி கொடுக்கிறான், பிரயோஜனம் தருகிறான். நாராயணன் எங்கேயோ வைகுண்ட லோகத்திலே இருக்கிறவனுக்கு நமக்கும் தொடர்பு என்ன வருவானா என்று சம்சயமே வேண்டுவதில்லை. பரதத்துவத்தை நாராயண சப்தத்தாலே அனுசந்தானம் பண்ணி நாராயணன் பிடிபடாதவன் இல்லை, நம்ம நந்தகோப மாமா புள்ள யசோதை ஆச்சியருடைய திருக்குமாரன், யசோதை இளம் சிங்கம், நந்தகோபன் குமரன். இந்த வார்த்தை ரெண்டுக்கும் வாசி பார்க்கணும். நந்தகோபன் இளம் சிங்கம், யசோதை குமரன் சொன்ன என்ன? பூர்வாச்சாரியால் வியாக்கியானத்தில் சுவாரஸ்யம் வச்சா அப்பனை கண்டா சாதுவா இருக்குமா இந்த புள்ள, கிருஷ்ணங்கிற புள்ள ரொம்ப இது மாதிரி அடக்கமான புள்ளையே இருக்காது, அப்படி ஓய்ந்து அடக்கமா இருப்பான், ரொம்ப சாத்விகனா இருப்பான். இதே வேளையில அம்மா கிட்ட போனான்னு வச்சுங்க, அம்மா ஏதாவது சொன்னா சீறி விடுவானா? அப்ப யசோதையாச்சியை பார்க்கிற போது அவன் இளம் சிங்கமாக காட்சியளிக்கிறான், அவன் அப்பன் பக்கத்தில் இருப்பனையானால் இளம் குமரன் போலே காட்சியளிக்கிறான். யசோதை இளம் சிங்கம், நந்தகோபன் குமரன், இவன் தான் நாராயணன், இவன் நமக்கு பறை தருகிறான், நமக்கு சப்பரகோயிரமாக காரியங்களை எல்லாம் முடித்து தருகிறான், அவனுடைய முகோல்லாசத்தை சம்பாதிக்க உலக மக்கள் நம்மை கொண்டாடும் வாருங்கள் என்று கூறி இரண்டாவது பாட்டினாலே இந்த நோம்பினுடைய முறை சொல்லுகிறாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவை, வையத்து வாழ்கள் நாமும் நம்பாவை, செய்யும் திரிசைகள் கேரி வையத்துயில் பரமநடி பாடி, நெய்யுயில் பரமநடி பாடி, நெய்யும் பாலும் நாட்காலே, மையிட்டு எழுதோ மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் இக்குறளை சென்றோதோம்,
ஜெயோ ஆந்தனையும் கை காட்டி உயிர் மாறி உகந்தேனோ.
பரம்பொருளா இருக்கிற அஷ்டாட்சரத்துக்கு அதிதேவதையை அனுசந்தானம் பண்ணி முதற்பாட்டாலே திருப்பார்கடலிலே கண்மலரும்படியான வியூகரூபியான பரமாத்மாவை எண்ணி நோன்பு தொடங்குகிறாள். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அவருடைய திருவடி பாடி விரதானுஷ்டானங்களை பண்ணி இந்த கொழுப்பு சத்தெல்லாம் சாப்பிடாத இருக்கிறதான் விரதம். தாருமான பண்டம் நெய்யும் நோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி ஞானம் துல்லியமாக ஆக வேண்டி கண்ணனுக்கு என்று எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி இந்த விரதானுஷ்டானம் பண்ணி முதல்ல ஆகார நீதியோடு இருந்து அதன் பிறகு ஸ்நானானுஷ்டானங்கள் பண்ணி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குவது அது ஒரு பூஜை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் எளியவர்கள் பசியாலே கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு இடும்படியானது ஐயம். முறைப்படி பிச்சைக்கு வராளே பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் இவாளுக்கு இடுவது பிச்சை. ஐயம் வேறு பிச்சை வேற. ஐயம் பிச்சை ரெண்டையும் ஒன்னாக்கின்றாங்க. இவன் என்ன பண்ணா இல்லறத்துல வாழறவன் புள்ள குட்டிக்காரன் நமக்கு உங்க காத்துல பிச்சை நீக்கிங்கிறான். முதல்ல அவனை ஒரு அறம் ஏண்டா இல்லறத்துல இருக்கிற உனக்கு பிச்சை எதிரா துறவரத்தில் இருந்தான்னா தான் அவனுக்கு பிச்சை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்து நாராயணனே நமக்கு படைதிருவான் பார்வர்கள படிந்து வாரி. மூன்றாவது பாட்டாலே தாயார் பிரயோஜனத்தை சொல்றார். பிரயோஜனம் அருதிச்ச நமந்தோபி பிரவர்த்ததே. ஒரு லாபம் இல்லாத யாரும் பிரவர்த்திக்க மாட்டான். முற்றும் துறந்த ஒரு சன்னியாசியை நீங்க வீட்டுக்கு பிச்சைக்கு கூப்பிட்டா என்ன ரூபா தரையன்னு கேட்கலாம். அதுக்கு இவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறான். அவன் கேட்கல. அவனை சுத்தி இருக்கிறவா சொல்றான் பெரியவா வந்துட்டு போனா எவ்வளவு தெரியுமா அது 1500 ரூபா ஆகுங்கிறான். ஐயோ 2 ரூபா 1 ரூபாயில வந்த ஸ்நேகிதன் ரொம்ப பேருக்கு சாப்பாடு போட்டுடுவாங்க. இது ரொம்ப கட்டுப்படியாகாத கேஸா இருக்கும் போல் இருக்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்து. அப்ப உயர்ந்த பிரயோஜனம் சொல்லுகிறாள் தாயார். ஒங்கி உலக அளந்த உத்தமன் பேர் பாடி
திங்கள் மாறி சென்னல் ஊடு கயலுகள உங்குகளை போதி அங்காதே பூக்கிருந்து சீர்த்து உலை பற்றி உடம் இறையும் வள்ளல் பெரும் மகிழ்ச்சாத செல்வம் இறங்கேரோரம்.
இந்த விரதானுஷ்டானத்திலே ஈடுபட்டோமையானால் பார்க்கடலுள் பையத்துயிந்த பரமன் அவன் அவதார கிரமத்திலே வருகிற போது விபரூபியாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையிட்ட தாடாளனாய் ஓரடியாலே பிரபஞ்சத்தை எல்லாம் வளர்ந்தானே ஒரு பிரபு. அவனுடைய புகழ் பாடினாள், அவனுடைய பெயர் பாடினாள். வேளையே நாடு கழிக்கிறது. மாதம் மும்மாரி பெய்யும், தனதாந்தியங்கள் நிறைய விருத்தியாகும். வயலுக்குள்ளெல்லாம் பிடிபடாது இருக்கிற மீன்கள்லாம் விளையாடுறாப்பில் இருக்கு. வயல்கள் எல்லாம் உங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள இம்மையிலேயும் செல்வம் தருகிறது, மறுமையிலேயும் செல்வம் தருகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய புகழ் பாடுவதாலே அப்படி பாடித்தான் இதை நாம் செய்து முடிக்க காத்திருக்கிறோம் என்று பிரயோஜனத்தை மூன்றாவது பாட்டாலே அறுதியிட்ட தாயார் அதற்கு அடுத்த பாட்டினாலே மழையை கோரினாள். அழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேலாழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே
லாழிமழை கண்ணா வாயுள் பூக்கு முகந்தி கோடாஜே ஊழி முதல்வன் உருவம் மெய்கருத்து
மழைக்கு அதிதேவதையா இருக்கிற பர்ஜன்ய தேவனை பிரார்த்தனை பண்ணி நாடு கழிக்க நீர் மழை கொண்டு வரும். நாங்கள் மார்கழி ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணணும், நோன்பு சிறக்க செய்ய வேணும். நாடு அழியும்படியான சூழ்நிலையிலே மழை ஆகாது என்று மழைக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டாள். இவ்வளவு ஏற்பாடு பண்ணி விட்டுவோமே, ஏதாவது நடுவில் இடையூறு வந்து விட்டதேயானால் என்ன பண்ணலாம்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பித்தாலும் அந்த நாளில் அதுக்கே நடுவில் இடையூறு வந்தது. மந்திர விவகாரம் பண்ணால் அது 14 வருஷம் தள்ளி போச்சு. அது நடுவில் தொந்தரவு வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? சர்வலாபாய கேசவகா என்று ஆண்டவனுடைய திருநாமத்தை நாம் முழங்கிக் கொண்டே இருப்பதுதான் நமக்கு சர்வ பிராயசித்தம். மாயனைமல் வடமதுரை மைந்தனை தூயனைமல் தொழுது பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புயலையும் புகுதல்வாயின்களவு தீனி தூசாரும் மாயனை வடமதுரை மைந்தனை கண்ணனை காயாம்பு வண்ணனை பரதத்தொருபியாய் இருக்கிற வாசுதேவனை நல்ல மலராலே பூஜித்து நல்ல சொல் தொடர்களாலேயும் நல்ல இசையாலேயும் அவனுக்கு பாமாலை பூமாலை எழுவதாலே எந்த விதமான பிரதிபந்தங்களையும் நாம் நிவர்த்தித்துக் கொள்ளலாம் என்று 5வது பாட்டு ஈராக பாடியவளாயிருக்கிற தாயார் ஆண்டாள், இந்த நோன்புக்கு துணை வேணுமே, அதுக்கு கொஞ்சம் பேரை நம்ம கூட்டிண்டா தேவலாம்ங்கிற கல்பனை இப்போதான் தோடித்தவளுக்கு. தன்னோடத்த பெண்களை எல்லாம் அழைக்க புறப்படலாம் என்று தோற்றமாகிறது அவளுக்கு.